நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
உலக இசை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 தேதி 120 மேற்பட்ட நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. இசையால் வசமாக இதயம் உண்டோ என்பதற்கிணங்க, இசையால் நாமும் நம்மால் இசையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இசையால் பல நன்மைகள் நம்மிடம் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நமது மனநிலையை உற்சாகமாக்கும், மனச்சோர்வு, மன அழுத்தம், பதட்டம் குறையும், ஞாபகத்திறன் அதிகரிக்கும் என்று பல நன்மைகள் பட்டியலிடப்படுகின்றன. இசையின் முக்கியத்துவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளவும், அதை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வகையிலும், உலகெங்குமுள்ள இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் நோக்கிலும் 1982 பிரான்சின் பாரிஸ் நகரில் அந்த நாட்டு கலாச்சார அமைச்சர் ஜாக் லாங் மற்றும் பிரெஞ்சு இசையமைப்பாளர் மொரிஸ் ஃப்ளூரெட் ஆகியோரால் உலக இசை நாள் கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்பாகவே அமெரிக்க இசைக்கலைஞர் ஜோயல் கோஹென் 1976 கோடைக்காலத்தில் இசை நாள் கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்ததாக மற்றொரு தகவல் தெரிவிக்கின்றது. இது எப்படியிருப்பினும், இசையின் மகத்துவத்தை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்ட உலக இசை நாள் வெகு சீக்கிரமாகவே சர்வதேசமெங்கும் பரவி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இம்முறை கொரோனா பேரிடர் காரணமாக உலக இசை நாளின் கொண்டாட்டங்கள் வீடுகளில் முடக்கப்பட்டிருந்தாலும், தனிமையை போக்கும் அருமருந்தாக இணையதளங்களின் ஊடாகவும் காற்று வெளியிடையிலும் இசை வெள்ளம் பொங்கி பிரவகித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இசை நாளையொட்டி ஆஸ்திரேலியாவிலுள்ள 3 வகையான இசை பின்னணியைச் சேர்ந்த கலைஞர்களை சந்திக்கிறோம். முதலில் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவியான பறையை பயின்று அதை பல நிகழ்ச்சிகளில் இசைத்து வரும் பாலமுருகன் அவர்கள் தனக்கு இக்கருவி மீது ஈடுபாடு ஏற்பட்டதற்கான காரணத்தை விளக்குகிறார்.
பறையை பற்றி சொல்லணும்னா, முதல் முதல்ல பறையை நாங்கள் கண்ணால் பார்த்தது 2018 இங்கே சிட்னிக்கு பக்கத்தில் இருக்க பேரமட்டா அப்படின்ற இடத்துல முப்பெரும் விழா அப்படின்னு ஒன்று ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு. நாங்கள் கலந்துக்கு போகும்போது தான் இந்த பறையை வந்து அங்கே ஷோகாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஒர்க் ஷாப் நடந்துட்டுருக்கும்போது ஆர்வத்தில், சரி நம்மளும் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை போய் எடுத்து நம்ம சும்மா ஒரு ட்ரையல் பார்த்து எப்படி வாசிக்கிறது என்ன ஏது அப்படின்றது நம்ம கற்றுக்கிட்டோம். அதுதான் ஃபஸ்ட்டு 2018. அதுக்கப்புறம்தான் தெரிய வந்துச்சு இந்த ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் அப்படின்ற அமைப்பு மூலமாக இதை வந்து சிட்னியில் வார வாரம் எல்லாருக்கும் சொல்லித்தர்றதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆர்வத்தினால நான் அவங்களோட இணைஞ்சி ஒவ்வொரு வாரமும் பயிற்சியை மேற்கொண்டு அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படி தான் ஆர்வத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த அமைப்போடு சேர்ந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அடுத்து மெல்பர்னில் வாழும் கர்நாடக சங்கீத கலைஞர் அகிலன் அவர்களின் பின்னணியை அறிந்து கொள்வோம்.
சிறுவயதிலிருந்து இசை பயிற்சியை எனது தாய் சந்திரமதி சிவானந்தன் அவர்களிடம், பின்பு அவருடைய குருவாகிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த எல் திலகநாயகம் போல் அவர்களிடமும் பயின்று கொண்டேன். வயலினை RS கேசவமூர்த்தி அவர்களிடமும், கே கண்ணதாசன் அவர்களிடம் மிருதங்கத்தையும் பயின்றேன். பல்கலைக்கழக கல்விக்காக நான் கொழும்பில் தங்கியிருந்த காலப்பகுதிதான் எனது இசை துறையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்திய காலம் என்று சொல்லலாம். 2000 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அவர்களுடைய பவள விழாவையொட்டி ஏற்பாடு செய்த அகில இலங்கை ரீதியிலான இசைப்போட்டிகளில் பங்கு பெற்று மிருதங்கம் மற்றும் வாய்ப்பாட்டு ஆகிய துறைகளில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிலைய கலைஞர் என்ற தகுதியையும் பெற்றுக்கொண்டேன். அந்த காலப்பகுதியில் நிலைய பணிப்பாளராக இருந்த கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் அரங்கேற்றங்களுக்கு பாடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அன்று முதல் பரதநாட்டிய மற்றும் மிருதங்க அரங்கேற்றங்களுக்கு பாடி வருகின்றேன். ஆஸ்திரேலியா மெல்பர்னில் குடியேறிய பின்னரும் எனது இசையை தொடர்வதுடன் இசைப்பள்ளியை நிறுவி அதனூடாக எமது அடுத்த இளைய தலைமுறையினருக்கு இசையை கற்பித்து வருகின்றேன். கடந்த வருடம் இசைத்துறையில் எனது முதுமாணி பட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினூடாக பூர்த்தி செய்து கொண்டேன்.
அவரை தொடர்ந்து சிட்னியிலுள்ள இசையமைப்பாளர் மற்றும் மெல்லிசை கலைஞர் மயு கணேசன் அவர்கள்.
இலங்கையில் இருந்து 2006 ஆடியோ இன்ஜினியரிங் கற்க ஆஸ்திரேலியா வந்தேன். 2006 முதல் பல பாடல்கள் சிங்கிள் செய்துள்ளேன். 2016 நுண்ணுணர்வு எனப்படும் தமிழ் படத்துக்கு இசையமைத்துள்ளேன். தற்பொழுது பகுதி நேர வேலையாக ரெக்கார்டிங், கம்போசிங், டப்பிங், மூவி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன்ற வேலைகளை செய்து வருகிறேன்.
கொரோனா பரவல் பலரையும் பல்வேறு விதமாக பாதித்திருக்கின்ற நிலையில் இந்த இசைக்கலைஞர்களின் அனுபவம் எப்படி அமைந்திருக்கிறது என்று கேட்போம். முதலில் கர்நாடக சங்கீத கலைஞர் அகிலன்.
நான் ஒரு பெர்ஃபார்மராகவும், அதாவது பாடகராகவும், ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்றேன். ஒரு பாடகராக நான் மெல்பர்னில் மட்டுமன்றி ஆஸ்திரேலியாவின் புற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம். ஆனால் தற்போதைய பயண கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த கலை நிகழ்ச்சிகள் யாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி தற்போது அமலிலுள்ள சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற ஒரு கட்டுப்பாட்டின் காரணமாக ஒரு இடத்தில் பலர் கூடுவது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாக அமைகின்றது. இதனாலும் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் எந்த ஒரு ஆர்ட்டிகை கலை நிகழ்ச்சிக்கும் ரசிகர்களுடனான ஒரு இன்டராக்ஷன் அவசியமானது ஒன்றாக அமைகின்றது. தற்போது அமலிலுள்ள கட்டுப்பாடுகளின் காரணமாக நான் உள்ளிட்ட பல கலைஞர்களும் சமூக வலைத்தளங்களினூடாக விர்ச்சுவல் கன்சர்ட்ஸ் என்ற ஒரு அம்சத்தை புகுத்தி அதை பரிசீலித்து வருகின்றோம். ஆனால் ரசிகர்கள் முன்னே நேரில் கொண்டுள்ள இசை நிகழ்ச்சிகளில் கிடைக்கின்ற ஆத்ம திருப்தியானது இந்த விர்ச்சுவல் கன்சர்ட்ஸ் என்ற விர்ச்சுவல் கன்செப்டில் கிடைப்பதில்லை. மேலும் இசை வகுப்புகளை நேரில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த COVID-19 பரவல் மூலம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு ஒரு தற்காலிக தீர்வாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் வகுப்புகளை நடத்தி வருகின்றேன். ஆனால் இந்த வழி மூலம் மிகவும் ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களுக்கு இசையை கற்பிப்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயம். இவ்வாறான சில நடைமுறை சிக்கல்கள் இந்த COVID-19 பரம்பல் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது.
கொரோனா கால கட்டுப்பாடு தன்னை அவ்வளவாக பாதிக்கவில்லை என்கிறார் இசையமைப்பாளர் மயு கணேசன்.
COVID-19 பரவல் எனக்கு பெரிதாக எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. காரணம், நான் எடுத்துக்கொள்ளும் வேலைகளின் அளவு மிகவும் சிறிதாக இருப்பதாலும் ஒரே ஒரு ஷார்ட் ஃபில்ம் மட்டும் அப்படி தடங்களாகி நின்றுவிட்டது. அது மறுபடியும் நாங்கள் இப்போ வேலை செய்கிறதுக்கான ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்னொரு பாடல் ஒன்றும் அது பாதையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அவ்வளோ பெரிய மாற்றம் எனக்கு இல்லை.
இது ஒரு புறம் இருக்க, உலகெங்கும் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கும் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் தொடர்பிலான போராட்டம் ஆஸ்திரேலியாவிலும் நடைபெற்றது நமக்கு தெரியும். சிட்னியில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் தனது பற இசை கருவியுடன் கலந்து கொண்டிருந்தார் திருபாலமுருகன்.
பற இசை அப்படின்னாலே அது ஒரு போர்க்கருவி. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆதி காலத்தில், பண்டைய தமிழ் காலத்தில் நம்ம இதை வந்து முக்கியமாக ஒரு போருக்கு புறப்படுறதுக்கு முன்னால் இந்த பறை இசைய கருவிகளில் நம்ம இசைச்சு நம்ம வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் போருக்கு போகிறது வழக்கமாக இருந்தது. ஸோ பறை இசையை வந்து ஒரு போராட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு சரியான புரிதலாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த போராட்டத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பறை இசை வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வேற்று இனத்தவர்களாலும் வேற்று நாட்டவர்களாலும் எப்படி அதை அவங்க கொண்டாடி அதை என்ஜாய் பண்ணாங்கன்றத நம்ம நேர்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் பறை என்றாலே அந்த சொல்லுக்கு அர்த்தம் வந்து சொல் அப்படின்னு தான். நம்மளோட எதிர்ப்பை வந்து இந்த பறை மூலமா அடித்து இசைக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம பறை இசைச்சது வந்து இந்த போராட்டத்தில் மிக சரியான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்.
கர்நாடக சங்கீத இசை என்றவுடன் நம்மில் பலருக்கு வேற்று மொழி கலந்த இசை உருப்படிகள் நினைவுக்கு வரலாம். தனித்தமிழில் மட்டுமல்லாமல் ஏன் மற்ற மொழிகளும் இங்கு நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளிலும் இசை வகுப்புகளிலும் சேர்க்கப்படுகின்றன என அகிலன் அவர்களிடம் கேட்டதற்கு அவரது பதில் இவ்வாறு அமைந்தது.
இசை உருப்படிகளை இரண்டு விதமாக நாங்கள் கையாளலாம். ஒன்று, பொருள் அறிந்து உணர்ச்சி வழிபாட்டுடன் பாடுவது. மற்றையது, இசை நுணுக்கங்களை வெளிப்படுத்தி பாடுவது. இவை இரண்டையும் சரியான அளவில் சேர்த்து கையாண்டால்தான் ஒரு கச்சேரி சிறக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தமிழ் மூவர் என்று சொல்லப்படக்கூடிய முத்துத்தாண்டவர், மாரிமுத்துப்பிள்ளை மற்றும் அருணாச்சல கவிராயர் ஆகியோர், கர்நாடிக் ட்ரினிட்டி என்று சொல்லப்படக்கூடிய சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாம சாஸ்திரிகள் ஆகியோர் வாழ்ந்த காலத்திற்கு மிகவும் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் எவ்வாறான நல்ல உருப்படிகளை அமைத்திருந்த போதிலும் அவை சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகும். பிந்திய காலங்களில் பல தமிழ் உருப்படிகள் அமைக்கப்படுகின்ற போதிலும் இவை பொருட்சரிவு மற்றும் இசை நுணுக்கங்களை எவ்வளவிற்கு கையாளப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். அந்த வகையில் நாங்கள் தமிழ் மொழியில் கச்சேரி பயன்பாட்டிற்கு அமைவான உருப்படிகள் ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாக உள்ளது என்பது ஒரு காரணம். இரண்டாவதாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்றால், ரசிகர்களுடைய மனநிலை அல்லது எதிர்பார்ப்பு. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல வேற்றுமொழி உருப்படிகளை ஒருவர் பாடினால்தான் அவர் சிறந்தொரு கர்நாடக சங்கீதக்காரர் என்ற ஒரு அபிப்பிராயம் எங்களுடைய ரசிகர்கள் சிலருடைய மனதில் அமைந்துள்ளது. நான் இங்கு கற்பிக்க தொடங்கிய காலப்பகுதியில் என்னிடம் சிலர் கேட்டார்கள், ஏன் நீங்கள் தமிழ் உருப்படிகளை கூட கற்பிக்கிறீர்கள், வேற்றுமொழி பாடல்களையும் கற்பிக்கலாம் தானே என்று. ஆகவே வேற்றுமொழி பாடல்களை கற்பித்தல் மற்றும் கச்சேரிகளில் பாடுதல் போன்றவற்றிற்கு இவ்வாறான காரணங்களும் ஏதுவாக அமைகின்றன.
அதே போன்று இங்கு இசையமைப்பாளர்களாக இருக்கும் நம்மவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினை, அவர்களது பாடல்கள் தென்னிந்திய பாடல்கள் அளவுக்கு வரவேற்பை பெறுவதில்லை என்று கூறப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது பற்றிய தனது பார்வையை முன்வைக்கிறார் மயு கணேசன் அவர்கள்.
தென்னிந்திய திரைப்பட பாடல்கள் ஒரு பேக்கேஜாக வருது. நீங்கள் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடல்கள் காணொளி காட்சிகள் வெளிவரும், அதன் பின்பு படம், ஒரு சிறந்த கதை களம், அது போன்ற விடயங்கள் எல்லாம் அமைந்துள்ளதால் அது ஒரு பாடல் கேட்கறதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பொழுதுபோக்காக ஒரு செயினாக அது அமைந்து விடும் வாய்ப்பு இருப்பதாலும், நமக்கு தெரிந்த பல முன்னணி கதாநாயகர்கள் கதாநாயகிகள் போன்றவர்கள் எல்லாம் அமைந்திருப்பதாலும், இதன் வியாபார வீச்சு வியாபாரப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதாலும் அதற்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது. மற்றும் அங்கு வெளிவரும் பாடல்கள் மிகவும் தரமானதாக இருப்பதால் அதற்கான வரவேற்பு கிடைப்பது மகிழ்ச்சி தான். இங்கு வெளிவரும் படைப்புகள் சிறிதளவிலான பொருட்செலவில் தயாரிக்கப்படுவதாலும் அதன் வியாபாரப்படுத்துதல் தென்னிந்திய திரைப்படத்துடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் சிறிதாக இருப்பதாலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பணிகள் வந்து மிகவும் குறைவாகவே இருக்குது. அதனால் வந்து மக்களிடம் அவ்வளவு பெரிதாக வரவேற்கப்படுவதில்லை.
மெல்லிசை, கர்நாடக சங்கீதம், மேலைத்தேய இசை போன்றவற்றில் இங்குள்ள பலரும் அதிக ஈடுபாட்டுடன் இருப்பது வெளிப்படையான ஒன்று. ஆனால் பற இசையை நம்மவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? விளக்குகிறார் பாலமுருகன் அவர்கள்.
இங்கே இருக்கிற நம்மவர்கள் பறையை பார்க்குற பார்வை, இதை வந்து அப்படியே முழுசாக நாம் ஏற்றுக்கிறதும் இல்லை, நிராகரிக்கிறதும் இல்லை. எல்லாருமே இந்த பறையை வந்து ஒரு கீழான பார்வை பார்க்குறாங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த பறையை நம்ம வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த பறையை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை உணர்வுபூர்வமாக நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய இசைக்கருவி அப்படின்னு நினச்சி, ஆதி தமிழ் குடி, ஆதி இசைக்கருவி அது அப்படின்னு அவங்க உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் இந்த பற இசையை வந்து அவங்களால கற்றுக்கிறதுக்கு முன்னே வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை வந்து அவங்க கீழே தான் பார்க்குற ஒரு பார்வை இப்போவும் இருக்குது, குறிப்பாக நம்ம வாசிக்கிற இடத்துலையும். தமிழராக நம்ம இணைஞ்சு இருக்கும்போது நம்ம ஆதி இசைக்கருவியான இந்த பற இசையை நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து போற்றி பாதுகாத்து இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லணும் அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமும் ஆசையாகவும் இருக்குது.
இசையின் எந்த வடிவமாக இருந்தாலும் அது மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வோடு இணைந்து பயணிக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. நிகழ்ச்சியின் நிறைவாக மயு கணேசனின் இசையமைப்பில் உருவான தீவினி அச்சம் பாடலை கேட்போம். பாடல் வரிகள் தினேஷ், பாடலை பாடுபவர் கோபி ஐயர்.
அடிக்கிருக்கி அடிக்கிருக்கி என நிறுத்தி என நிறுத்தி உன் கண்ணுக்குள்ள என்னை இருத்தி அந்த விண்ணுக்குள்ள ஜ
போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.